சங்கீத 119 27 வசனம். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். இதுக்கு முந்தின வசனத்துல தாவீது என்னுடைய வழிகளை எல்லாம் உமக்கு அறிக்கையிட்டேன், ஓப்பனா ஆனஸ்டா வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே நான் ஓப்பனா சொல்லிடுறேன் ஒரு டாக்டர் கிட்ட சொல்ற மாதிரி. அதனோட விளைவாக என்ன வருது, ஆனஸ்டா ஆண்டவர் கிட்ட வரும்போது அவர் நம்ம ஜெபத்தை கேட்டாருன்ற உடனடியான நிம்மதி இல்லைங்களா. நீ எனக்கு செவி கொடுத்தி, ஜெபத்தை கேட்டீர்னு எனக்கு நான் உணர்ல இல்லைங்களா, அது சமாதானம். அந்த சந்தோஷத்தினால எவ்வளோ வியாகுலத்தோட ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும் போது அவர்கிட்ட சொல்லித்தான் அவரு ஜபத்தை கேட்டுட்டாருன்னு உடனே நமக்கு என்ன வருது, அதனோட கனியாக உன் கற்பனைகளை எனக்கு போதியும் அப்படின்னு அதை சொல்லி முடிச்சுதான் இந்த வசனத்துக்கு வர்றாரு. அதனோட தொடர்ச்சியாக அதை எக்ஸ்பேண்ட் பண்றபடிக்கு தான் சொல்றாரு, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியறலும், எனக்கு புரியவையும், நான் உணர்ற மாதிரி எனக்கு புரியவையும் அப்படின்றாரு. ரெண்டு காரியத்தை இந்த வசனத்துல பார்ப்போம். ஒண்ணு, நீ திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வேண்டுகோள், ரிபீட்டட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ரெண்டாவது, அந்த ரிபீட்டட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் திரும்பி திரும்பி செய்கிற ஜப வேண்டுதல்னால வருகிற ஒரு விளைவு. ஓகே, என்னங்க ரிபீட்டட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உமது கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்தியிருந்தோம், அதான் ரிக்வெஸ்ட். அதோட விளைவா என்ன நடக்க போகுது, அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ரிப்பீட்டட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, திருப்பி 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 ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ஆனா நம்ம எதோ ஜெபம் பண்ணலாம் நமக்குன்னு. ஆனா பாருங்க, இங்க இந்த தான் இது ஜெபம் பண்றது பாருங்க, ரிப்பீட்டடா ஜெபம் பண்றாரு. என்ன செய்யறாரு, உமது கட்டளைகளை வழிய எனக்கு உணர்த்தியறலும், அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிய வையும். நான் படிச்சவனே வாட் இங்கிலீஷ்ல எனக்கு ஆச்சு, புரிய வையும். தாவீது, உங்களுக்கு ஆண்டவருடைய கட்டளை தெரியாது, அவருடைய பிரமாணம் தெரியாது, எவ்வளவோ பேருக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கேன், ஏன் போய் இதை கேட்கறீங்க? அதை கேட்கறது இருக்கட்டும், அழுத்து போற மாதிரி திருப்பி திருப்பி திருப்பியா இதா கேட்கறது, எத்தனை தடவை இதை பத்தி நான் பிரசங்கம் பண்றது, எனக்கே களைச்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு ரிப்பீட்டடா விதவிதமா கேட்டுக்கிட்டே வராரு இந்த மனுஷன். திருப்பி திருப்பி உங்களுடைய கட்டளைகளை எனக்கு போதியும், உங்களுடைய கட்டளைகளின் வழியின் வழியில் என்னை நடத்தும், நான் வழி தவறாதபடிக்கு உங்களுடைய கட்டளைகளின் படி உன்னுடைய வார்த்தையில் உங்களுடைய பிரமாணங்களை அதிசயமான காரியங்களை காணும்படி என் கண்களை தரும். நம்முடைய பிரேயர் ரிப்பீட்டட் பிரேயர் ரிக்வஸ்ட் நமக்கு எதுதோ இருக்கலாம், ஆனா இந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுடைய பிரதான அக்கறை கவலை இதுலதான் அவர் மனசு இருக்கு. தாவீது மாத்திரம் இல்ல, நம்ம பாக்குற புதிய ஏற்பாடு தாவீது மாதிரி பவுல், அவருடைய ஜபரிக்கு என்ன, திருப்பி திருப்பி அவர் வந்து செய்யறாருனா எதுக்கு செய்யறாருன்னா இதுக்குதான் அங்க செய்யறாரு. எப்பயும் நம்ம ஆரம்பிக்க போறோம், அதுல முதல்ல அவர் என்னத்துக்கு ஜபம் பண்றாரு, தேவன் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கண்களை திறக்கல கொடுக்கணும் அப்படின்ற. ஏன் இந்த பெரிய மனுஷர்களுடைய அழுத்து போற அளவுக்கு திருப்பி திருப்பி ஏங்க இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? அஞ்சு காரணங்களை நான் சொல்ல போறேன். இந்த அஞ்சு காரணங்களை சொன்ன நான் பார்த்த உடனே இதெல்லாம் இப்போ யோசனை ஏன் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு போது எனக்கு பல காரணங்கள் தோணுச்சு. இந்த அஞ்சு காரியங்கள் மனசுல நான் யோசிச்சு பார்த்த உடனே என்னுடைய ரிப்பீட்டட் ப்ரேயர் ரிக்வஸ்டா இது மாறி போச்சு. போன வாரம் டெய்லி ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளின் வழியை எனக்கு போதியும், எனக்கு உணர்த்தும், என் கண்களை தரும், ஆண்டவரே வசனத்தை பார்க்க. ஏன் முதல் அஞ்சு காரணங்கள், ஓகே ரெண்டு நெகட்டிவ் காரணங்கள் மூணு பாசிட்டிவ் காரணங்கள். நெகட்டிவ் காரணங்கள் என்ன, ஒன்னாவது நமக்கு இயற்கையாக ஒரு குரானிக் டிசீஸ் வாங்க சரியே படுத்த முடியாது வியாதி, அந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்துல நமக்கு இயற்கையாக ஒரு குருடு வியாதி நமக்கு பிடிச்சிருக்கு. அது அடம் பிடிச்ச வியாதி, குரானிக் டிசீஸ், நாய்ஸெல்லாம் சரிப்படுத்த முடியாத டிசீஸ். ஒவ்வொரு தடவும் கடவுள் நமக்கு திறக்கும் போது, கண்ணை திறக்கும் போது ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா பார்த்து டிம்மா பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஒரு சந்தோஷம் நமக்கு வருது, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுது, நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் உள்ளுக்குள்ள வெளியில இருக்கிற மாயை உலக சோதனைகளுடைய மேகெல்லாம் வந்து மறைச்சு நம்மளை திருப்பியும் குருடாக்கி அப்படி ஆச்சு. டிஃபால்ட்டா திருப்பி திருப்பி கண்ணு தெரியாம போயிடுது. கண்ணு இப்பதான் நல்லா சேர்த்து போயிட்டு நம்ம அனுபவம் இல்லை, யோசிச்சு பாருங்களேன். சேர்த்துக்கோறோம், ஆண்டவுடைய வசனத்தை கேட்கிறோம், இல்ல தனியா நீங்க வேதத்தை வாசிச்ச உடனே என்ன ஒரு வெளிச்சம், என்ன ஒரு சந்தோஷம் காலையில இல்லைங்களா? அந்த சொந்த வெளிச்சத்துல சந்தோஷப்படுறோம். ஆனா ஈவினிங்குள்ள என்ன ஆகுது நமக்கு, ஒரு ஒரு அடுத்த நாள் என்ன ஆகுது, திடீர்னு கண்ணெல்லாம் மறைஞ்சி போன மாதிரி திருப்பியும் இருள கண்டு தெரியாம தள்ளாடுற மக்களை ஆயிடுறோமே, ஏன் ஏன்? ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப கொஞ்சம் தெரியும் போதுதான் எவ்வளவு தெரியல எவ்வளவு கூட இருக்கிறோன்னு கூட தெரியுது. ஆகவே ஒரு மனுஷன் ஆண்டவரால பிரகாசிப்பிக்கப்படணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல அவன் உணர வேண்டியது தன்னுடைய இயற்கையான ஆவிக்குரிய குருடு. இந்த குருட்டுத்தனம் தான் இயற்கையா இருக்கக்கூடிய தல அறிவுனால வருகிற பெருமையை அவன் தவிர்த்து கொண்டு, தாவீதுக்கு எவ்வளவு வேதம் தெரியும், எவ்வளவு இறைகள் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சான், என்னுடைய இயற்கையான குருட்டை நான் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த குருட்டு பிளாக்கி இருந்தான். இயேசு நடந்து போறத கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு கண்ணு தொடர், யார் சொன்னாலும் உடல கண்ணு தெரியற வரைக்கும் அவன் உடவே இல்லை. அந்த மாதிரி ஆண்டவரை நம்ம நாடுவோம். தாவீது அப்படித்தான் நாடுற. அதனாலதான் உங்களுடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்திடணும் ஆண்டவரே, திருப்பி 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 கேட்கிறார். ஏன் ஒரு மனுஷன் தன்னுடைய குருட்டை எந்த அளவுக்கு உணர்றான் அந்த அளவுக்கு அதை கேட்பான். ரெண்டாவது காரணம் நெகட்டிவா, இது ஏன் திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணோம், ஏன்னா நமக்கு இயற்கையாகவே தல அறிவுனால வருகிற திருப்தியும் பெருமையிலிருந்து நம்மள இதுதான் காப்பாற்ற முடியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் அறியணும், ஆண்டவருடைய சத்தியத்தை அறியணும், நல்ல ஆசை இல்லைங்களா? அதனால தான் வேதத்தை படிக்கணும்ன்றோம், அதனால தான் சத்தியத்தை கேட்க இப்பவே வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும்ன்ற ஆர்வம், ஆண்டவர் கொடுத்த ஆசை. ஆனா அந்த ஆசை என்ன ஆகுதுன்னா, நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் அதை வந்து கோணலாக்கி அந்த ஆசைய வந்து வெறும் அறிவு பூர்வமா தல அறிவுல வந்து நம்ம திருப்தி ஆகி அந்த ஆண்டவரை பத்தி அறிவுல ஒண்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு வந்து எந்த விதமான வாழ்க்கை நடைமுறையிலையும் பயன்படாத போகிறதுல நம்ம திருப்தியா இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், அதுதான் பெரிய 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 ஆபத்து, பெரிய சோதனை, ரொம்ப பெரிய ஆபத்து. கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும், இறையில படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், மத்த புக்ஸ வாசிக்கணும், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நான் கொஞ்சம் தப்பாவே சொல்லல, அதெல்லாம் நல்லது, அவசியம் செய்யலாம், அது செய்யலன்னா நம்ம முன்னேற முடியாது. ஆனா அத்தோடு நம்ம நிக்க கூடாதுல, இது எல்லாத்தையும் கடவுளை அறியறது, இது எல்லாமே சத்திய ஆண்டவர் அறியறது, புக்க படிக்கிறது, வேதத்தை படிக்கிறது, அது எல்லாமே ஒரு சாதனம், அதுவே முடிவல்ல. நமக்கு வருகிற இந்த மானசீக தல அறிவுனால வருகிற பெருமை என்ன பண்ணுது, படிச்சுட்டோம், கர்மனை கேட்டுட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், திருப்தி, அதுதாங்க வருதே பிரச்சனை. அங்கேயே நின்னு போறோம். இது எல்லாம் ஒரு சாதனம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஆண்டவருடைய வழியில நம்ம நடத்துவதற்கு, இன்னும் அதிகம் ஆண்டவருடைய வழியில போறதுக்கு ஒரு சாதனம் தான் இந்த அறிவுன்றத நம்ம பார்க்க மறுத்துறோம். புரிஞ்சுக்கிட்டோம் பேருங்க. J.I. Packer அப்படின்னு Knowing God ஒரு புக், இப்போ காம்ரான் வந்தாரு இல்லைங்களா, அந்த புக் ரொம்ப நாளா ரொம்ப பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வாசிச்சது கிடையாது. இப்போ படிக்கணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட கிடைக்கல, பராமரிப்புல அவர் கொண்டு வந்தாரு, நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொல்றாரு, கடவுளை பற்றி அறிவதற்கும் கடவுளை அறிவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குப்பா. கடவுளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கடவுளை கொஞ்சம் தான் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் கொஞ்சம் கூட தெரியாம கூட இருக்கலாம். கடவுளை பத்தி நிறைய தெரியும், தியாலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், சப வரலாறு படிச்சிருக்க முடியும், ரொம்ப தியாலஜிக்கல் நாலேஜ் நமக்கு தெரியும், அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும், நல்லா தியாலஜியை பத்தி டிஸ்கஷன் பேச முடியும். அது இல்லாமல் நம்ம கேட்கறத பார்த்து எல்லாம் நெச்சிக்கிறாங்களே, நம்ம எவ்வளவு தியாலஜியை கற்றுக்கோமேன்றத பார்த்து நம்ம இன்னும் படிக்கணும், நமக்கு ஆர்வமும் இருக்கும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா தியாலஜியில இறையில ஆண்டவருடைய வார்த்தையில இன்ட்ரெஸ்டோ, அதை அதிகமா அறியறது ஆண்டவரை அறிந்ததற்கு சமமாகாது. இது ஒரு சாதனம், ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அறிவுக்கும் ரட்சிக்கிற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தியாலஜிக்கல் சப்ஜெக்ட பேசுறது, ஆண்டவருடைய வேதத்தை பத்தி பேசுறது ரட்சிக்கிற அறிவு ஆகிவிடாது. ரட்சிக்கிற அறிவு எப்படிங்க வித்தியாசப்படுறது? அந்த ரட்சிக்கிற அறிவின் பெரிய பாதிப்பு நம்ம நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவு பாதிக்குது. சேவிங் நாலேஜ் will always have practical effects in our daily life. நிறைய அறிவு நமக்கு இருக்கலாம். அந்த அறிவெல்லாம் ஒரு மிதக்குகிற ஒரு ஃப்ளோட்டிங் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, லூஸா நம்ம மனசுல மெதுகிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களாகவே இருக்கலாம். ஆனா அதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தோம்னா அலமோதிர வாழ்க்கை, ஒரு உறுதியான வாழ்க்கை இல்லை. ஏன்னா இந்த அறிவெல்லாம் ஒரு உடம்பு மாதிரி, ஒரு வேரூண்டு நம்ம மனசாட்சியில வேரூண்ட படல, வெல் கிரவுண்டட். வேதம் சொல்லுது இல்லையா, சத்தியத்தில் நீங்கள் வேரூண்டனு. இது எந்த அளவுக்கு நம்முடைய மனசாட்சியில வேரூண்டு வைராக்கியமா இதை உறுதியா நான் நம்புறேன், இது கண்ணால பார்த்த மாதிரியை உறுதியா நான் நம்புறேன், இது மேல என் ஆத்மாவிய நான் பணையிடுறேன், வாழ்க்கைய பணையிட்டு என்ன வந்தாலும் இந்த கற்பனைகளை நான் கீழ்ப்படிவேன்ற அளவுக்கு சத்தியம் கல்வெட்டாக நம்ம மனசுல ஆடம பதியல. சும்மா பேப்பர் மெதுகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மனசு மூளையில தண்ணியில மெதுகிட்டு இருக்க அவ்வளவுதான். திடீர்னு சோதனையின் காத்து வந்துச்சுன்னா அதே அதை அடிச்சுட்டு போயிருது. அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள், ஒப்பீனியன்ஸ் எல்லாம் போயிடுது. அது ரட்சிக்கிற அறிவு அல்ல. நம்ம ரொம்ப வஞ்சித்து கொள்ள முடியும். நம்மளே சாதாரண ஃபிளைட் மேற்பார்வையான அறிவு மாத்திரம் வளர்ந்துகிட்டு, ஆகவே இந்த மாதிரி மேற்பார்வையான தியாலஜிக்கல் அறிவு மற்ற படிச்சு முடிச்சிட்டோம், சில பேரை படிச்சு முடிச்சிட்டோம், அதை படிச்சு முடிச்சிட்டோம், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகி வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம போயிடாத படிக்கு இருக்கணும்னா நம்ம திருப்பி 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 இதை ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பெரிய சத்தியங்கள் எல்லாம் நான் படிக்கிறேன், இந்த சத்தியங்கள்லாம் வெறும் படிச்சு பெரிய அறிவை வளர்த்துக்கிறது ஒண்டி முடிஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில பிராக்டிக்கல் நடைமுறை பாதிப்புகள் ஏற்படுத்தணும். அதனாலதான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வாழ்க்கையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அது நீங்க அதை பிரகாசித்தா தான் முடியும். ஆகவே உமது கட்டளைகளின் வழியில் எனக்கு உணர்த்திடணும், அது நீங்க தான் செய்ய முடியும். ரெண்டாவது காரணம், மூணாவது காரணம் என்னங்க? பாசிட்டிவா காரணம் பார்ப்போம். இந்த ரட்சிக்கிற அறிவு, இந்த பிரகாசிப்பதிலின் அறிவு கடவுள்கிட்ட மட்டும்தான் வர முடியும். கடவுள்கிட்ட இருந்து தான் நமக்கு ஒருத்தருத்தனுக்கும் கிடைக்க முடியும். அது ஜபத்தின் பதிலாக மட்டும்தான் கிடைக்கிறது. இதனால தான் இவங்களும் அறிவில்லாம இல்ல, பவுலவும் தாவீதும் திருப்பி 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 ஏதோ பண்றாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நான் எவ்வளவுதான் அதை ஏதோ அறிஞ்சிருந்தாலும், இந்த ரட்சிக்கிற அறிவு, என் கடவுள வாழ்க்கையில பாதிக்கிற அறிவு, அது கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது ஜபத்தின் ஊடாகத்தான் அந்த அறிவை கொடுக்கிறாருன்றதுனாலதான் மீண்டும் 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 அதை ஜபிக்கிறாங்க. இந்த அறிவு மட்டும்தான் என்ன பண்ணுது, நம்ம ஆத்துமால இந்த அறிவு தங்கி இருந்து இந்த சத்தியம், இந்த அறிவு நம்ம வாழ்க்கைய நம்ம ஆத்துமாவை ஆண்டு அதனுடைய அந்த சத்தியத்தின் வல்லமையில நம்ம ஆத்துமா நிலைத்திருக்கும்படி செய்யறது. பாருங்க, சத்தியத்தின் மேல ஆச்சரியத்தையும் இன்பத்தையும் ஏற்படுத்தி நம்ம சித்தத்தை வனைத்து நம்ம இதயத்தை பிரியத்தோடு அதுக்கு கீழ்ப்படியும்படிக்கு செய்யக்கூடிய அறிவு இந்த பிரகாசிப்பிதழின் அறிவு தான். இதுதான் நடைமுறை வாழ்க்கைய பாதிக்கும். இது இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்ல போனா இந்த அறிவு தான், இந்த பிரகாசிப்பிதழின் அறிவு தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையை தொடும், நம்ம நடைமுறை வாழ்க்கையை மாற்றும். இல்லைங்களா, நம்ம செயல் திறன், நம்ம வாழ்க்கையில செயல் திறன் கொண்டு வருகிறது, நம்ம இதயத்துல அந்த திறனை கொடுக்கக்கூடியது இந்த அறிவு தான். ஆண்டவர் சொல்லலையா, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரகாசிப்பிதழின் சத்தியம் தான் உன்னை இந்த சித்தத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அதை உன்னுடைய ஆத்துமால ஆட்சி செய்ய வைக்கிறது இந்த அறிவு தான். சேஐ பாக்கர் திருப்பியும் சொல்ற, நீங்க எவ்வளவு தியாலஜிய தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதன் அடிப்படையில நீங்க கடவுளை தெரியும்னு நினைக்க கூடாது. எவ்வளவோ படிச்சிருக்கலாம் பைபிள, எவ்வளவோ மத்திய படிச்சிருக்கலாம், அதை படிச்சிருக்கலாம், நானும் படிச்சிருக்கலாம், ஆனா நீ கடவுளை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறன்னு இது ரெண்டு நாளைத்தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது ரெண்டு தான் அடையாளம், கடவுளை எந்த அளவுக்கு தெரியுது, எந்த அளவுக்கு உன்னுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில எனர்ஜி உனக்கு இருக்கு, தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஊக்கம், ஆர்வம், எனர்ஜி, வல்லம், அதுல எனர்ஜி இருக்கு, ஊக்கம் இருக்கு, அது முதலாவது. ஏன்னா அதுலதான் ஆண்டவர் நீ எந்த அளவுக்கு அறியிற அந்த உறவுல தெரியுது. ரெண்டாவது, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைய உன்னுடைய எல்லா வாழ்க்கையின் பாதைகளையும் நீ கீழ்படியணும்ன்றதுக்கு ஊக்கம் உனக்கு இருக்கு. இது ரெண்டு தான். தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில எனர்ஜி, கடவுளுடைய வார்த்தையில எல்லா வாழ்க்கையில கீழ்படிய வேண்டிய ஊக்கம், இதுதான் அளவு நீ எந்த அளவுக்கு கடவுளை அறிந்திருக்கிறாய். பாருங்களேன், இதுல எவ்வளவு பிச்சைக்காரங்க, எவ்வளவு அறியாமை உள்ளவங்க, எவ்வளவு குருடா நம்ம இருக்கிறோம், நமக்கே தெரியல. கடவுளை தெரியுமான்ற அளவுக்கு கூட கேள்வி. என்னையா வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னையா குடும்பம் இப்படி இருக்குதுன்னு நமக்கு கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் கடவுளை தெரியல? இது யோவான் அழகா நமக்கு சொல்லலையா, 1 யோவான் 2:3ல, இதனாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிகிறோம். எதினாலே? எவ்வளவு படிச்சிருக்கிறோம்னா, அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டால். ஒருவன் நான் அவரை அறிவேன் என்று சொல்லி அவர் கற்பனைகளை கை கொள்ளாமல் போனால் அவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அறிவு எவ்வளவோ படிச்சுக்கலாங்க, எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாங்க, ஆனா ரட்சிக்கும்படி நம்ம அறிவு நமக்கு இருக்குன்றத நம்ம பிராக்டிஸ் பண்ண நிர்ணயிக்குது. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவரை சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். வேற எல்லா அறிவும் கிளிப்புள்ள அறிவு தான். ஏதோ படிச்சுக்கிட்டோம், மனசுல தங்கி இருக்குது, அது மெதந்து கொண்டு இருக்குது, அது உண்மையான ரட்சிக்கிற அறிவில்லை. அதனாலதான் தாவீது திருப்பி கேட்கிறார், ஆண்டவரே எவ்வளோ படிக்கிறேன், எவ்வளோ அறிஞ்சிருக்கிறேன், திருப்பி திருப்பி எனக்கு அந்த பிரகாசிக்கிற ரட்சிப்பின் அறிவை கொடுங்க ஆண்டவரே. ரெண்டாவது காரணம் ஏன், நாலாவது காரணம் இது, அஞ்சு காரணங்கள் சொன்னேன் இல்லையா. இந்த அறிவு தான், இந்த தெய்வீகமான பிரகாசிப்புதல் அறிவு தான் கடவுளுடைய வார்த்தைய நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி தனிப்பட்ட விதத்துல பிராக்டிஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தாவீது அந்த ஜெபத்துல என்ன கேட்கிறார், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்திடலும். உடைய கட்டளைகள் இருக்குது ஆண்டவரே, அந்த கட்டளைகளை என் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எப்படி வழியா நான் நடக்கிறதுன்னு எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே. இந்த சொல்லிட்டீங்க சத்தியம், அது வாழ்க்கையில எப்படி நடக்கணும் நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியவே தெரியாது, நிஜமாவும் பண்றது இல்ல. எங்க நம்ம வாழ்க்கைய பாதிக்கும்? ஒரு கடமையிலையும், ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலையும், இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல, என் குடும்பத்திலையும், வேலையில, என்னுடைய சூழ்நிலை, எல்லா இடத்துலயும் எப்படி நடக்கணும் ஆண்டவரே? பொதுவா அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை டெய்லி பிராக்டிஸ் கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியுதா? ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்க, எப்போ, எப்படி இத ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் இந்த சத்தியத்தின் அறிவின்படி. நம்ம பொதுவுல நம்ம எக்ஸ்பர்ட், ஆனா அத பொதுவா இருக்கிற அறிவை நம்ம எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில பர்டிகுலர் கேசஸ், உதாரணம் ரெண்டு எடுத்துக்கலாம். ஒரு குடும்ப ஜபம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது கடவுளுடைய கட்டளை பாக்குறோம், அதை நம்ம செய்யும் போது பெரிய ஆசீர்வாதம்னு பார்க்கிறோம். ஆனா அதை செய்யறதுக்கு ஞானமோ, எனர்ஜியோ, ஊக்கமோ, பலமோ நம்ம வீட்டுல எவ்வளவு குறைவா இருக்குது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், ஏன் எவ்வளவு குறைவா இருக்கிறோம் நம்ம? அது எப்படி செய்யறதுன்னு சில நேரங்கள்ல அது எப்படி விட்டுறோம். உதாரணத்துக்கு இன்னொன்னு எடுத்துக்கோ, 2, 1, 3 புருஷர்களே உங்க மனைவிகளோடு உங்க ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு அவர்கள் பலவீன பாண்டம் என்று விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இது தெரியும், வசனம் தெரியும், ஆனா ஒவ்வொரு நடத்தையிலையும், பேச்சிலையும், சூழ்நிலையிலையும் இந்த வெளிச்சத்தின் படி நம்ம எப்படி நடக்கிறது அது வித்தியாசம் இல்லையா? ரூல் தெரியும், ஆனா நம்முடைய பெருமை, நம்முடைய பிரிட்ஜுடிஸ்வாங்க, ஏற்கனவே அவங்கள பத்தி வச்சிருக்கிற தப்பான எண்ணங்கள், நம்முடைய சொந்த இச்சைகள், பெருமை, ஈகோ, எப்படி அதை புரட்டி அதுபடி நடக்காம நம்மள செஞ்சிருது, எப்படி தோத்து போறோம் நேரங்களே. விவேகம் இல்லாம அவர் பலவீனம் பாண்டவனு தெரியாம பேசக்கூடாது, பேசிடும், ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுது, அவங்களுக்கும் மனசு, நமக்கும் கஷ்டம், ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை. இதெல்லாம் எப்படிங்க விவேகத்தோடு நடக்கிறது? ஆண்டவரே உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தீர்கள். எவ்வளவு வேற வேணும் உங்களுக்கு அப்படி எல்லாம் எவ்வளவு வாட்டி இந்த ஜபம் பண்ண, இந்த ஜபத்தை திருப்பி திருப்பி பண்ண வேணா, ஒரு புருஷனாக, ஒரு மனைவியாக, ஒரு பெற்றோர்களாக, உங்களுடைய வழிகளின் கர்த்தருடைய உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய சிக்ஷையிலும் போதனையிலேயோ வளங்க ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகள் இந்த வழியை எனக்கு உணர்த்திடுறது, என் பிள்ளைகளை அப்படி எப்படி வளர்க்கறது எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, பிராக்டிக்கலா எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஏன் யோசிச்சு பாருங்க. கடைசியாக ஏங்க இந்த ஜெபம் பண்ணோம் பாருங்க, நாலு காரணங்களை சொல்லிட்டு ஏன் ரெகுலரா ஜெபம் பண்ணும். கடைசியா இன்னொரு காரணமும் இருக்கு, அருமையான அறிவு, அறிவை சொல்லிட்டே போலாம், ரசிக்கிற அறிவு, வெளிச்சம் மாதிரி. நேரங்களில் இருளா இருந்தா எப்படி இருக்கு, திடீர்னு வெளிச்சம் வரும்போது எவ்வளோ குழப்பம், அவிக்கூறிய குழப்பத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிறோம், இருள இருக்கிறோம். இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இந்த வெளிச்சம் வரும்போது கடவுளுடைய அன்பு மனசுல உணர்ந்து மனசாட்சியில ஒரு சுதந்திர கடவுளுடைய வழி எனக்கு தெரியுது, இப்படித்தான் செய்யணும்னு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையில குடும்பத்துல வேலையில என்ன செய்யணும்ன்ற ஒரு வெளிச்சம், முன்னாடி பாதைக்கு வெளிச்சம் மாதிரி. அந்த இதை செய்யணும் போது சந்தேகங்கள்லாம் கடந்து போய் ஒவ்வொரு காரியத்திலயும் என்ன செய்யணும்னு தெரியும். அந்த வெளிச்சமான உங்களுக்கு அதுக்குதான் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் தீர்க்கதரிசி, அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுதான் இந்த ரட்சிக்கிற அறிவு. இது ஒரு ஒரு பிராக்டிக்கல் மாத்திரம் இல்ல, பர்சனலைஸ்டுவாங்க இங்கிலீஷ்ல, ஒரு உந்துகிற வெளிச்சம், உந்துகிற வெளிச்சம். பிராக்டிக்கலாக ஒவ்வொரு ஏரியாலையும் இதை செய்ய அதை செய்ய, நம்மளுக்கு பிராக்டிக்கலா நடத்துறது மாத்திரம் இல்ல, நம்மளை உந்தி ஒரு உயிருள்ள ஒரு ஆக்கத்தை, ஒரு லைவ்லி ஃபோர்ஸையும் ஒரு திறனையும் நம்ம இதயத்துல கொடுத்து கீழ்படிய செய்ய வைக்கிற அறிவுதான் இது. தெரியும் ஜெபம் பண்ணும், குடும்ப ஜெபம் பண்ணும், ஆனா அதுக்கு எனர்ஜியே இல்லையே, உந்துதலே இல்லையே, ஒரு ஆக்கமே இல்லையே. ஆனா இந்த அறிவு கொடுக்கோங்க அந்த ஆக்கம். ஆனா இந்த அறிவு யோசிச்சுதான் இது எல்லா அவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த அறிவுனாலதான வருது. கிருபை நம்ம ரசிக்கப்பட்டதும் திடீர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனாலயா இல்லையே, தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால தானே. கிருபையில வளர்றதும் அப்படித்தாங்க, கிருபையில வளர்றதும் இந்த பிரகாசிப்பிக்கிற அறிவுனால ஆண்டவர் மேல அன்பு வளர்தாகவே. இந்த அஞ்சு காரணங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா, எந்த அளவுக்கு இந்த அறிவினுடைய மதிசியம் தெரியுமோ அந்த அளவுக்கு ஊக்கம், எந்த அளவுக்கு நம்ம குருட்டுத்தனத்தை, எந்த அளவுக்கு வெறும் அறிவுல நம்ம தல அறிவுல திருப்தி ஆகாம எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம் ஆனா வாழ்க்கையில அந்த அளவுக்கு இல்லையே, வாழ்க்கையில குடும்பத்துல இப்படி இல்லையே, அப்படி இல்லையேன்னு உணர்றானோ அவன் திருப்பி 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 செய்வான் இந்த ஜெபத்தை. உமது கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்திரலும் ஆண்டவரே. அப்படி செய்யும் போது அதோட விளைவு, சோ ரிபீட்டட் பிரேயர் ரிக்வஸ்ட் நம்ம பார்த்தோம், இது உங்களுக்கு இருக்குமா நீங்க கேட்டுக்கணும். ரெண்டாவது, இதை ரிபீட்டட் பிரேயர் ரிக்வஸ்ட் செய்யும் போது என்ன நடக்கு என்ற தாவீது சொல்ற பாருல, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்திடலும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். எந்த மனுஷனுக்கு அவருடைய கட்டளைகள் இந்த பிரகாசித்துதலின் அறிவு வருது புரிய வைக்கிறாரோ, உணர்த்த வைக்கிறாரோ, அவன் அதிசயங்களை பார்க்க ஆரம்பிப்பான். இதான சொன்னார் பதினெட்டு, உங்களுடைய வார்த்தையில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை தர, கண்களை திறந்தவுடன் அதிசயம், அதிசயம், அதிசயங்கள், அதிசயம்னா நம்ம கெப்பாசிட்டி நமக்கே ஆசை, இது வரைக்கும் பார்க்காத காரியம். ஐயோ எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறனே, இப்பே அதிசயமா இருக்கேன், நம்ம கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின காரியம், எனக்கு இந்த அறிவே இல்லை, என் கெப்பாசிட்டியே இல்ல, இப்படி நான் நடக்கிறது பாக்குறது இந்த இது பார்க்கவே முடியலையே இத்தனை வருஷங்கள். ஆத்துமாக்கு ஜபத்தின் பதிலாக அந்த அதிசயங்களை பார்க்க வைக்கிறாராமே. காலத்தை கடந்து மனிதன் அறிவை, நம்ம திறனை, நம்ம திறமைய, நம்முடைய அறிவு கெப்பாசிட்டி, இந்த மாதிரி தாவீதும் தானியலுக்கு வெளிப்பட்டதுனாலதான் அந்த காலத்தை கடந்து அந்த மனிதர்கள் அறிவு இருந்துச்சு, ஞானம் வாழ்ந்தாங்க அவங்க பாருங்களேன். இதெல்லாம் ஜபம் பண்ணதுனாலதானுங்க. இந்த அறிவு எவ்வளவு இன்பம், எவ்வளவோ நமக்கு அந்த தூக்கி வாரி போடுற இன்பத்தை கொடுத்து ஆச்சரியத்துல நம்ம நின்று இன்பத்தோடு கடவுளுடைய அதிசய கிரியைகளை தியானிப்போமா சரிங்களா. நம்ம தியானிக்கிறதுலாம் பெரிய பிரச்சனை, ஆனா இது வரும்போது, இந்த அறிவு வரும்போது இது நம்ம மனசெல்லாம் நிரப்பி இருக்கும், மனசெல்லாம் விசாலம் ஆக்கும். நம்ம ஆச்சரியமா இதை பார்த்து தியானிப்போம். எனக்கு கடவுளே, எனக்கு தெரியும் இது ஏன் அறிவு கேட்டுறது இல்லை, ஒரு காலம் ஒரு பாட்டு நான் சிந்திச்சிருக்க மாட்டேன், கடவுளே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், இந்த மாதிரி நடக்கணும்னு அதை தியானிப்பேன், சந்தோஷமா தியானிப்பேன், கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் நான் தியானிப்பேன். அந்த உன்னுடைய கிரியைகள், ஐ வில் மெடிடேட் ஆன் யுவர் வொர்க்ஸ் வருது இல்லைங்களா. உமது கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்தியிருந்தோம் அப்பொழுது உமது அதிசயங்களை, அதிசய கிரியைகளை தியானிப்பேன் வருது. ஆண்டவருடைய கிரியைகள் இல்லைங்களா, அவருடைய கிரியைகளே அதிசயம் தானே. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கிரியைகளும் நமக்கு பார்க்க தெரியும், அவருடைய ஒவ்வொரு கிரியையும், அவர் கொடுத்த அவருடைய கிரியைகள் மூணு, ஒன்னு வந்து படைப்பு, இன்னொன்னு பராமரிப்பு, இன்னொன்னு மீட்பு. த த்ரீ வர்க்ஸ் ஆஃப் காட், அதெல்லாம் நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். படைப்பை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா. அவர் ஜாதி படைப்புனா என்ன, ஆண்டவர் உலகத்தை படித்தார், அவ்வளவுதான் நமக்கு இருக்குதா, தல அறிவு உனக்கு இருக்குது. இதுதான் ஒரு நன்றி இல்லை, படைப்பு படைத்தவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் இல்லை, வெறும் தல அறிவு. ஆண்டவர் தான் படித்தார், எனக்கு என்ன தெரியும், ஆண்டவர் படித்தார், எல்லாம் செய்ய முடியாது, அவ்வளவுதான் தல அறிவு. ஆனா தாவீது மாதிரி ஆசை நான் பிரபிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அறிவு எனக்கு எட்டாத அறிவு, என் தாயின் கர்ப்பத்துல என்ன வடிவமைச்சுங்களா ஆண்டவர். அதெல்லாம் அதிசயமாக பிரகாசித்ததோடு தியானிக்கிற அதிசயம் நமக்கு இருக்கா அப்படி இல்லையே, ஏன் வெளிச்சம் இல்லைங்க. படைப்பெல்லாம் அதிசயமா, ஒரு இலைய அதிசயமா பார்க்கிறது ஆண்டவருடைய படைப்புகளை, அதிசயங்களை நான் தியானிப்பேன்றாரு. அவருடைய பராமரிப்பு இல்லைங்களா. நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்த வாழ்க்கையை எவ்வளவு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அவர் ஏன் செஞ்சு வர்றாரு, இந்த காரியம் வாழ்க்கையில ஏன் நடந்துச்சு, இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் அதிசயங்களா பார்த்து, இதெல்லாம் என்னுடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் என்னுடைய மகிமைப்படுத்துதலுக்கும் கிருபையின் வளர்ச்சிக்கும் அவர் செய்து வருகிற அதிசயங்களை பார்த்து, ஆஹா நான் தியானிப்பேன், எனக்கு பார்க்க முடியாதெல்லாம் ஏன் ஆண்டவரைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வெளிச்சம் அப்படி செய்யுங்க, அதிசயங்களை தியானிப்பேன், மீட்பின் அதிசயத்தை தியானிப்பேன். படைப்பு மாத்திரம் இல்ல, பராமரிப்பு அதிசயம் ஆகிறது இல்ல, மீட்பு அதிசயம். இயேசுவை நோக்கி பார்க்கிறோம், அவருடைய அதிசயங்களை பார்க்கிறோம். மாடி படைப்புக்கு முன்பதாக படைப்பு பழையப்பாடுல ஒரு 1 Timothy 3:16 இவரு சொல்ற மாதிரியே அவ்வளவு ஆச்சரியம் இல்ல காப்புலை பத்தி, இயேசுவை பத்தி நமக்கு. ஏன்னா இந்த பிரகாசிப்புதல் வெளிச்சம் இல்லைங்க நமக்கு அதிசயம். தேவ பக்திக்குரிய ரகசியம் பெரிது என்றார் பவுல். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆவியில் நீதிமானாக்கப்பட்டு தேவ தூதர்களால் காணப்பட்டு புரஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்டு பூமியில் விசுவாசிக்கப்பட்டு பரத்துக்கு மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட தேவன் பார்க்கும் போது, பிதாவின் வலது பாரத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று அவருடைய வெளிச்சம் மனத்துல அடிக்கும் போது, ஐயோ ஜபத்துல இப்பெல்லாம் ஜபத்துல அப்பெல்லாம் அப்படி வரும் ஜபத்துல இப்பெல்லாம் ஐயோ ஜபத்துல போகும்போது சிரிச்சுக்கிட்டே போறேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறாரே சந்தோஷம், அதுவரே உட்காந்தே இருங்க எப்போவும். அவர் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பிதாவின் இடத்துல எனக்கு வரவேற்பு அனுகிரகம். என்ன பொறுத்து அவர் முடிஞ்ச பணியினால என்ன, பரலோகத்துல ராஜா ராஜகுமார் அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால இல்லைங்களா. அந்த அதிசயம் அதெல்லாம் அதிசயமா இல்ல, வண்ட நான் தியானிப்பேன்றாரு. ஆகவே ரிப்பீட்டட் பிரேயர் ரிக்வெஸ்ட், மீண்டும் மீண்டுமாக செய்ய வேண்டிய ஜபம், அந்த ஜபத்தின் விளைவாக வருகிற ஒரு விளைவை நம்ம பார்க்கிறோம். பயன்பாடுக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இத உங்களுடைய நீங்க உண்மையா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். வேத வசனத்தை சபையில வந்து படிக்கிறதும் தனிப்பட்ட விதத்துல படிக்கிறதும் அதுல நீங்க எந்த அளவுக்கு பயன், எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தெரியல, வெறும் அதை பார்த்து மெச்சிக்கிறதும் அப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சண்டே வந்து ஒரு தற்காலிகமான ஆறுதல் கேட்டோம், நல்ல ஃபீலிங்ஸ் ஆறுதல இருந்துச்சுங்கன்னு சொல்லி மாத்திரம் தான் உங்களுக்கு பயனா இருக்கா, இல்ல அந்த படித்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலாக பாதிக்குதா, உங்களுடைய வழிகளை எனக்கு உணர்த்தனால ஆண்டவர் அப்படி பாதிக்குதா, அப்படி பாதிக்கலன்னா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு புரியுதுங்களா. இந்த வசனம் தாங்க பிரச்சனை, இந்த வசனத்தில தான் உங்க ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு தெய்வீக பிரகாசிப்புதல் தேவை. நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு போறவோட ஜபிக்கணும், உமது கட்டளைகளை படிச்சுக்கிட்டா ஆண்டவரேன், தாவீது மாதிரி ஜபிக்கணும், நான் குருட ஆண்டவரேன், இது எப்படி என் வாழ்க்கையில செயல்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவரே உங்க கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே சரிங்களா. ஏன்னா இந்த அறிவு, இந்த உணர்த்துதல் ஜபத்தின் பதிலாக பரிசுத்தாவினால தனிப்பட்ட விதத்துல மட்டும்தான் வர முடியும். நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, பிரசங்க தான் பண்ண முடியும், காதுல தான் போட முடியும், மூளையில போட முடியும். ஆனா அது இதயத்தை பாதிச்சு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய வழிகள்ல அது பாதிக்கணும்னா பரிசுத்தாவி அது ஜபத்துக்கு பதிலாக கொடுக்கிறார். வேற எந்த வழியிலையும் வருதுல. அதனாலதான் தாவீது மாதிரி பவுல் மாதிரி ஆளுங்க இம்பார்ச்சுனேட் விடாமுயற்சி அழுத்து போற அளவுக்கு நானே அழுத்து எத்தனை தடவை ஜே பண்ணுவீங்க தாவீதே, நான் எப்படி இதெல்லாம் பிரசங்கம் பண்றது, ஏன் பண்றாங்க அவங்க, ஏன்னா இதுதான் வழி. அப்படி பெரிய தேவை நமக்கு தெரியுதுங்களா, ரிப்பீட்டடா ரிபீட்டடா அர்த்தம் இல்லாம பண்றது இல்ல, ஊக்கத்தோடு பண்றது. நீதிமொழிகள் 2:3 நமக்கு போட்டிருக்கு, ஞானத்துக்காக கூக்குரலிடு, உன் குரலை உயர்த்தி, தங்க வெள்ளியை தேடுகிறது போல் தேடு, மறைந்திருக்கிற பொறைகளை தேடுற மாதிரி தேடு. அந்த குட்டு பாட்டிமைய சொன்ன மாதிரி தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும், விடாமுயற்சி கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா கடவுளுடைய விசேஷ ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி பிரகாசிப்பிதல் ஆசீர்வாதங்கள் விடாமுயற்சியின் ஜபத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறேன்னு கண்டிஷன் இருக்கு. எத்தனை கண்டிஷன் அவர் போட்டிருக்கிறார் இல்லைங்களா? விடாமுயற்சியின் ஜபங்கள். ஏன் எத்தனை வருஷம் எனக்கு இல்லைங்க பாஸ்டர் அது? ஏன் எத்தனையோ படிச்சு அறிவு வளர்ந்துருக்குது, நடைமுறையில ஒன்னும் இல்லையே, ஏன் விடாமுயற்சியின் ஜபம் இல்லையே உங்ககிட்ட? இந்த மாதிரி எபேசியர்ல பவுலே ஜபம் பண்றாரு. விசேஷமா நம்ம எபேசியர் பார்த்து படிக்க போறோம், நீங்களா ஜபம் பண்றீங்க. படிக்கும் போதெல்லாம் இந்த ஜபம் தானே இருக்கணும். ஆண்டவரே நான் படிச்சுக்கிட்டேன், சத்தியத்தை படிச்சுக்கிட்டேன், உங்களுடைய கட்டளைகளின் வழிகளை எனக்கு உணர்த்தும், நாளைக்கு போய் என் குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், வேலையில எப்படி நடந்துக்கணும், எல்லா இடத்துலயும் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல எப்படி நடந்துக்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க, என் வாழ்க்கை பாதிக்கும் இல்லைங்களா? ஏன்னா அதுக்குதான் உட்கார்ந்துருக்கான் கிட்ட வலது பாசத்துல இல்லைங்களா? அவர் மதிக்காம நம்ம இஷ்டத்துக்கு படிச்சோம் போனோம்னு இருக்கிறோம் இல்லைங்களா? பாஸ்டர் சொன்னாரு போதும், பாஸ்டர் பார்த்தோம், பாஸ்டர் வண்டி பார்க்க கூடாது, பாஸ்டர் வேற காதுக்கு தான் போடுவாரு, அவரும் யூஸ் பண்றாரு, அவர் காதுகளை சொல்லி கொடுக்கிறாரு, அறிவுக்கு கொடுக்கறாரு. ஆனா அந்த காதுல சொன்னது அறிவை கொடுத்தது இங்க கொண்டு வரவர் அவரு தான். அவர்கிட்ட கேட்டு பாஸ்டர் கிட்ட கேட்டு அவர்கிட்ட தான் நீங்க போதும், அது வேலை செய்யணும்னா இல்லைன்னா அது வேலை செய்யுது. ரெண்டும் விட்டுற கூடாது. ஒண்ணுல உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் திருப்தி, அறிவு திருப்தி. தியாலஜின்ஸ் மத்திய படிச்சா படிச்சா, அதை படிச்சா இதை படிச்சா இதை படிச்சா, வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்ல முடியாது. ஆகவே நம்ம படிப்போம். ரெண்டாவது வெறும் ஜபத்து பண்றது பண்றது மாத்திரம் இல்ல, இதை தப்பா நீங்க புரிஞ்சுக்க கூடாது. சாதனங்களை பயன்படுத்தாம வெறும் ஜபம் பண்ண ஆண்டவரை நம்ம சோதிக்கிறோம். இன்னும் சாதனத்தை பயன்படுத்தணும், படிக்கணும் வேதத்தை. நீங்கெல்லாம் படிக்கிறது இது இல்ல, ரொம்ப அந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணும், இன்னும் மற்ற புக்ஸ படிக்கணும், அறிவுல வளரு வளரு வளருன்னு வரைய வேண்டியதுதான். ஆனா அதோடு நிறுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் நல்லது, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதான் பாதை. ரொம்ப குறைச்சே இல்ல, அதோடு நிறுத்தக்கூடாது. அது ஒரு சாதனமாக பார்க்க கத்துக்கணும். இந்த சாதனம் தங்கம் உள்ள இருக்கு, தங்கத்தை தேடணும்னா பூமிக்குள்ள போகணும், மேல் பார்வையா இருந்தா முடியாது, உள்ள தோண்ட ஆரம்பிக்கணும். அது தோன்றணும்னா ஈஸியா தோன்றது, முயற்சி எடுத்து தோன்றும். உங்களெல்லாம் சில பேரெல்லாம் இந்த மத்திய மிடில் ஏஜஸ்ல ரோமன் கத்தோலிக் சபை நடத்திக்கிட்டு இருந்த காலத்திலேயே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆறுதல் ஏதாவது ஆண்டவர் வசனம் கேட்கணும்னா சேர்த்துக்கு வந்தாதான், தனிப்பட்ட விதத்துல உட்காந்து வசனத்தை படிச்சு அதுக்கு ஏற்ற அர்த்தங்களை பார்த்து தியானிச்சு அதனால ஆறுதலோ நிம்மதியும் அடையிற பிராக்டிஸ்ல நீங்க வளரல. இன்னும் அது எப்பதான் கத்துக்க போறீங்க? சர்ச்சில் பொதுவாக தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம், அது அடிப்படை தான். சில நேரங்களில் சொல்ல பொதுவா சொல்றது உங்க வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது எப்படிங்க பொருந்தோ. சில நேரங்களில் என்ன செய்யணும்னு தெரியாதே, அது எப்படி பொதுவா சொல்லி கொடுத்தது, உங்களுடைய கட்டளைகளை சொல்லி கொடுத்த தனிப்பட்ட விதத்துல நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம தனியா படிச்சா தானே, தனியா தியானிச்சா தானே, இதெல்லாம் ஆண்டவர் அப்பதான் நம்மள பிரகாசிப்பார். அதனால எல்லாரும் பெருசா வளர்ந்தவங்க தியாலஜி மாஸ்டர்ஸ் ஆனதான் அந்த ஆசீர்வாதம் பிரகாசிப்புதல் கொடுப்பாருன்னு இல்ல. ஒண்ணு, சோம்பேறிகளுக்கு கொடுக்கவே மாட்டாரு. ஊக்கத்தோடு ஜபம் பண்ணி என்னால என் கெப்பாசிட்டி, எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல நான் சாதனங்களை பயன்படுத்தி ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்வார் இல்லைங்களா? மத்தவங்களுக்கு வேற கெப்பாசிட்டி இருக்கலாம், 5 மணி நேரம் படிக்கிற வாசி இருக்கலாம், அவங்க படிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் வாசிக்க முடியும், 1/2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும். அதுக்குள்ள அது செஞ்சீங்கன்னா, சாதனத்தை பயன்படுத்துவீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பேன். இது ரொம்ப ஆசீர்வாதங்க. இதுல வளரும் போது எத்தனையோ தேவையில்லாத கவலைகள் உலகத்தை மனசை வாட்டும் போது, உலக பொருளாசைகள் மனசை கஷ்டப்படுத்தும் போது, வீணான சிந்தனைகள், குழப்பம் ஏற்படுத்துற சிந்தனை, அதுல ஏதாவது சந்தோஷம் இருக்கா வாழ்க்கையில? ஏதான் சிந்திக்கிறது, அங்க வருது, மொபைல்ல வருது, அதை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சோர்வுலயும் அதிருப்தியிலையும் வேதனையிலையும் இருக்கிறத விட்டு ஆண்டவருடைய வசனத்தை மனசுல தங்கும் போது என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு சந்தோஷம் அது கொடுக்கும். அதாவது உலகத்திலேயே தாவீதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, இந்த உலகத்துல பெரிய பணக்காரங்களை விட பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன் அந்த இது கொடுக்கோங்க, எத்தனையோ பாவங்களை தவிர்த்துக்கலாம். உங்களுடைய வசனத்துக்கு, நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வசனம் நம்மளை காக்குமே. சாத்தான் புது புதுசா சோதனைகள், புது புதுசா வழிகளை கொண்டு வரான் பாவத்துல நம்மளை தள்ளுறதுக்கு. அதுக்கெல்லாம் ஸ்டாப் வச்சிருக்கணுமே. அந்த சோதனையில இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு அறிவுல வளரணும்னா எப்படி முடியும்? அது மாத்திரம் இல்ல, மூணாவதாக இது இந்த சத்தியம் நம்ம மனசுல தாக்கும் போது, இந்த பிரகாசிப்புதல் மனசுல இருக்கும்போது சுவிசேஷ பணியில ரொம்ப தீவிரமா இருப்போங்க. ஏன்னா இந்த சத்தியம் நம்ம அறிவை மாத்திரம் பாதிக்கிறதுல நம்ம இதயத்தை நிரப்பும். இதயத்தை நிரப்பும் போது இதயத்தின் நிறைவினால் வாய் பேசாம இருக்கவே இருக்காது. நம்ம வெறும் அறிவை வண்டி படிச்சுட்டு போயிடுறோம், மனசுல அது இறங்குறது இல்லை. அதனாலதான் வியாபாரம் ஷேர் பண்றது இல்ல, காஸ்பலும் சொல்றது. ஆனா ஆண்டவர் உணர்த்தும் போது, அவருடைய பிரகாசிப்புதல்னால இதயமே கொழுந்து விட்டு எரியும் போது நம்ம நாக்கோ எரியுங்க. சுவிசேஷத்தை ஆர்வத்தோடு அனலோடு சொல்ல ஆர்வம் நமக்கு வருங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்க. நம்ம ஜெபம் பண்ண, அடிக்கடி ஜெபம் பண்ண, விடாமுயற்சியா ஜெபம் பண்ண, ஜெபம் செய்யலாம்.